SBS தமிழ்.
வணக்கம் திருநந்தகுமார், செந்தில், மூன்று பேருக்குமே வணக்கம்.
வணக்கம்.
இப்போ நியூ சவுத் வேல்ஸ் அரசு தமிழுக்கான பாடத்திட்டத்தை அறிமுகம் செய்துன்னு கேள்விப்படுறோம் இல்லையா? இப்போ பொதுவாக வந்து இப்போ HSC லெவலில் வந்து தமிழை படிக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ நடக்கிற ஒரு ஸ்கூலுக்கு போய் தமிழை கற்றுக்கிட்டு HSC வந்து தமிழை ஒரு பாடமாக எடுக்கலாம் அப்படின்னு நடைமுறையில் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்.
சரி,
இப்போ புதுசாக வந்து இந்த அரசு வந்து முன்னெடுக்கிற இந்த பாடத்திட்டம், இந்த நடவடிக்கைங்கிறது என்ன அப்படின்னு விளக்குங்களேன்.
சரி, ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி HSC பரீட்சையில் தமிழ் எடுப்பது என்பதற்காக 11-12 வகுப்புக்கான பாடத்திட்டம் அரசாங்க கல்வி திணைக்களம் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்பொழுது இந்த புதிய பாடத்திட்டம் என்னவென்றால், பாலர் வகுப்பிலிருந்து 10 வகுப்பு வரைக்குமான தமிழ் மொழிக்கான தனியான பாடத்திட்டம் ஒன்று இப்பொழுது உருவாகி வருகிறது. அது ஏன் தனியான பாடத்திட்டம் என்றால், 5 சமூக மொழிகளை தேர்ந்தெடுத்து அந்த 5 சமூக மொழிகளுக்கும் பாடத்திட்டங்களை உருவாக்கியிருக்கிறார்கள். இதுவரை காலமும் ஏற்கனவே இருந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க் என்று சொல்லப்படுகிற அடிப்படை கட்டமைப்பு வைத்து கொண்டு அதுக்கு ஏற்றவாறு நாம் தமிழுக்கு ஏற்றவாறு அதை மாற்றி அமைத்து நாம் பாடத்திட்டம் என்று ஒன்றை வைத்து கொண்டு இருந்தோம். இந்த முறை அவர்கள் புதிதாக பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கிற பொழுது இந்த முறைதான் முதல் தடவையாக தமிழை நியூசோத்தேல்ஸ் மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி பிரிவு தானாக தயாரிக்க முன்வந்திருக்கிறது.
அதாவது இப்போ மொத்தமாக நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தை பொறுத்தளவில் 15 மொழிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. அதில் வந்து தமிழ் மொழி ஒன்றாக தெரிவு செய்யப்பட்டிருக்கு.
ஆம்,
அதன் அடிப்படையில் புதிய பாடத்திட்டம் உருவாக்கப்படுது.
சரி
சரி, இப்போ இந்த பாடத்திட்டம் வந்து உருவாக்கப்பட்ட பிறகு இதை வந்து அமைச்சர் அங்கீகாரம் செய்யணும் இல்லையா, அப்ரூவ் பண்ணணும். அதுக்கு என்ன ப்ராசஸ், அதுக்கு என்ன நடைமுறைகள் நடந்துகிட்டு இருக்கு?
இந்த நியூ சவுத் வேல்ஸ் மாநில அரசு அனைத்து மொழிகளுக்கான பாடத்திட்டத்திற்கான ஒரு இந்த ஃப்ரேம் ஒர்க் அடிப்படையின் கீழ் தான் தமிழுக்கான பாடத்திட்டத்தை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த பாடத்திட்டத்தை வெளிவருவதற்கு முன் ஆசிரியர்கள் மற்றும் சமூக அங்கத்தினரோட கருத்துக்களையும் ஏற்று அந்த பாடத்திட்டத்தை மேலும் வளமைப்படுத்துவதற்கான முயற்சி தான் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது. அதற்காக மாநில அரசே 5 இடங்களில், வெவ்வேறு இடங்களில் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தி வருகின்றது. தமிழ் ஆர்வலர்களும் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் சமூக அங்கத்தினர்களும் இதில் கண்டிப்பாக பங்கு பெற்று இந்த பாடத்திட்டம் என்ன என்பதை தெளிவுபடுத்தி அதற்கு தங்களது கருத்துக்களை அவர்கள் முன்வைக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பாடத்திட்டம் வருங்காலத்தில் நமது தமிழ் பிள்ளைகள் படிப்பதற்கு இது நீண்ட காலத்திற்கு இந்த பாடத்திட்டம் இருக்கப் போகின்றது. அதனால் அந்த பாடத்திட்டத்தில் உள்ள குறைகளை நீக்கி அந்த பாடத்திட்டம் முழுமை பெறுவதற்கு நாம் அனைவரும் அதற்கு ஒத்துழைப்பு தந்து அதற்கு நமது கருத்துக்களை இப்பொழுது அதை பதிவு செய்வது மிகவும் அவசியமாகும்.
ஏற்கனவே 2 இடங்களில் இந்த ஆலோசனைகள் நடைபெற்றிருக்கின்றன. பரமட்டா, கோகுரா ஆகிய 2 இடங்களில் இன்னும் நடைபெற இருக்கிறது. பரமட்டாவில் 1 நடைபெற இருக்கிறது, 3 கோகுராவில் நடைபெற இருக்கிறது. இதனுடைய முக்கியத்துவம் என்னவென்றால், கல்வியாளர்கள், சமூக பிரதிநிதிகள், ஆசிரியர்கள் ஆகியோர் ஒன்றிணைந்து தம்முடைய கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். ஏனென்றால் மாநில கல்வி அமைச்சர் இந்த பாடத்திட்டத்தை ஏற்று அங்கீகரித்து ஒப்பமிட வேண்டும். அப்படி ஒப்பமிட்டால்தான் இது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பாடத்திட்டமாக வரும். அப்படி அவர் அங்கீகரிப்பதற்கு முன்னதாக இது என்ன நடைமுறைகளை தாண்டி இருக்கிறது, இந்த வரைவு பாடத்திட்டத்திலே சமூகம் எப்படியான கருத்தை கொண்டிருக்கிறது என்பதையெல்லாம் அவர் தெரிந்து கொள்வார். ஆகவேதான் நாம் எவ்வளவு தூரம் இதிலே அக்கறையோடு செயற்படுகிறோமோ அவ்வளவு தூரம் நம்முடைய கரிசனையை காட்டி, நம்முடைய ஈடுபாட்டை காட்டி இதை ஒரு அற்புதமான ஒரு ஆவணமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றினால் அமைச்சர் அதை உறுதி செய்த பின்னாலே இது இன்னும் ஒரு 10 இந்த பாடத்திட்டம் நிலைத்து நிற்கப் போகிறது. ஆகவே இதனை நாம் நம்முடைய பணியாக நாம் எல்லோரும் சேர்ந்து செய்ய வேண்டும்.
பொதுவாக பாடத்திட்டம் என்பது கல்வி நிறுவனங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மட்டுமே சம்பந்தப்பட்டதாக ஒரு கருத்து நிலவி வருகின்றது சமூகத்தில். ஆனால் இப்பொழுது உருவாக்கப்படும் இந்த பாடத்திட்டமானது நம் வருங்கால பிள்ளைகளுக்கு மிகவும் முக்கியமானது. அதனால் இது ஆசிரியர்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் மட்டுமே சம்பந்தம் என்று மற்றவர்கள் இருந்துவிடாமல் சமூக அங்கத்தினர் அனைவரும் இதில் பங்கு கொண்டு அவர்களது கருத்துக்களை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சரி, இப்போ வந்து தமிழ் சமூகத்தை சார்ந்த ஒருவர் வந்து இதில் பங்கெடுக்கணும் அப்படின்னா, ஒரு தனி மனிதனாக அல்ல வந்து ஒரு பெற்றோராக அல்ல ஒரு மாணவனாக அல்ல ஒரு ஆசிரியராக என்ன செய்யணும்னு சொல்கிறீங்க?
இணையதளங்களில் இந்த பாடத்திட்டத்தின் வரைவு இருக்கின்றது. அவர்கள் அந்த இணையதளங்களுக்கு சென்று தங்களது பதிவுகளை எழுத்து மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக வாசித்து அதை பற்றி அறிந்து அதில் ஏதாவது மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்றால் அதை பதிந்து கொள்ளலாம். ஒன்று. இந்த பாடத்திட்டம் வந்து மற்ற சாதாரணமாக நாங்கள் பாவிக்கின்ற பாடத்திட்டத்தை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் மற்ற மொழிகளில் எப்படி ஒரு பாடத்திட்டம் இருக்கின்றதோ அதற்கு அமைவாகத்தான் இந்த பாடத்திட்டம் வரையப்பட்டிருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒவ்வொரு தரத்திலும் அது வித்தியாசப்படுத்தப்பட்டிருக்கிறது. மாணவர்களின் தரத்துக்கேற்ற மாதிரி எப்படிப்பட்ட மாணவர்கள், அவர்களுக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டும், எங்களுக்கு என்னென்ன வளங்கள் இருக்கின்றன, அந்த வளங்கள் எப்படி பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வித்தியாசமான ஒரு பாடத்திட்டம். அதை பார்க்கின்ற போது அல்லது அதை வாசிக்கின்ற போது தான் அதன் உள்ளார்த்தங்களை உணரக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆகவே அனைவரும் அந்த இணையதளங்களுக்கு சென்று அந்த பாடத்திட்டத்தை முழுமையாக வாசித்து அதில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமென்றால் அதை தெரியப்படுத்த வேண்டும்.
சரி, இப்போ இணையதளம்னு சொல்கிறீங்க, என்ன இணையதளம்?
நியூ சவுத் வேல்ஸ் எஜுகேஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி என்ற அந்த இணையதளத்துக்கு சென்றால் அங்கே K-10 என்ற அந்த ஒரு பகுதி இருக்கிறது. அதை அதுக்கு உள்ளே நுழைந்து விட்டால் தமிழ் என்று போட்டால் அங்கே தமிழ் பாடத்திட்டம் அப்படியே வரும். அதிலே சென்று அவர்கள் அந்த ஆன்லைன் சர்வே ஒன்று இருக்கிறது, அதிலே இணையம் வழியாக தம் கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கலாம். இந்த சமர்ப்பணங்களோ அல்லது எழுத்து மூல சமர்ப்பணங்களோ அல்லது விட்டால் இணையம் வழியான கருத்துக்களோ நவம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு முன்னதாக சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆகவே அந்த தினத்துக்கு முன்னதாக நம்முடைய தமிழ் ஆர்வலர்கள், கல்வியாளர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், ஆர்வமுள்ளவர்கள் இதிலே பங்கெடுக்க வேண்டும்.
இப்போ இந்த பாடத்திட்டத்தில் என்ன அம்சங்கள் இருக்குன்னு சொல்லுங்களேன்.
இந்த பாடத்திட்டம் வந்து எல்லா தரப்பினருக்கும் ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. முக்கியமாக இங்கு பிறந்தவர்கள், தாயகத்தில் பிறந்து தமிழ் படித்து இங்கு வந்தவர்கள், அதீத திறன் உள்ள பிள்ளைகள் அதாவது கிஃப்டட் சில்ட்ரன், கற்றலில் பின்தங்கியவர்கள் மற்றும் தமிழர் அல்லாதவர்கள், இப்படி எல்லாருக்குமான ஒரு பாடத்திட்டம் இது. ஆகவே எல்லோரும் அதை பயனடையக்கூடியதாக இருக்கும். அதுதான் ஒரு முக்கியமான அம்சமாக இருக்கும் நினைக்கின்றேன்.
அதோடு இப்போ நாங்கள் பரீட்சை நடத்துகிற பொழுது வழக்கமாக வகுப்புகளிலே ஏதாவது ஒரு பரீட்சையை தயாரித்து விட்டு எல்லா மாணவர்களுக்கும் அதை கொடுப்போம். ஆனால் இந்த பாடத்திட்டம் என்ன சொல்கிறது என்றால் ஒவ்வொருவருடைய பின்னணியை வைத்து கொண்டு அவர்களுக்கேற்றமாறு வகுப்புகளை நடத்துவது மட்டுமல்லாமல் அவர்களை மதிப்பீடு செய்கிற பொழுதும் அவர்களுடைய நிலைக்கு ஏற்ப மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று இந்த பாடத்திட்டம் சொல்கிறது.
தமிழ் பாடம் இதுவரை சனிக்கிழமைகளில் நடக்கக்கூடிய சமூக பாடசாலைகளில் மட்டும்தான் இதுவரை நடந்து கொண்டிருந்தது. ஆனால் இந்த பாடத்திட்டம் வந்து தமிழ்மொழியை பிரதான பாடசாலைகளிலும், ஐயா சொன்னது போல 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பில் பிரதான பாடசாலைகளில் அனைத்து மாணவர்களும், அனைத்து தரப்பட்ட மாணவர்களும் தமிழ்மொழியை ஒரு பாடமாக எடுத்து படிப்பதற்குரிய ஒரு முதல் கட்ட நடவடிக்கையாக கூட நம்ம இதை கருதலாம்.
தமிழ் சமூகத்தினுடைய ஒரு நீண்டகால கனவு. நாம் 2002ஆம் ஆண்டிலிருந்தே தமிழை இந்த மாநில அரசாங்கத்தினுடைய கல்வி பிரிவு இதை அங்கீகரிக்க வேண்டும் என்று பாடுபட்டு கொண்டிருந்தோம். முன்பு அது முடியவில்லை, இப்பொழுது அந்த வாய்ப்பு வந்திருக்கிறது.
இன்னொரு வகையில் சொல்லப்போனால் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்தான் தமிழ் படிக்க முடியும், அப்போது தான் HSC மாணவர்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று சுருங்கி போன, முடங்கி போன தமிழை வந்து ஒரு திறந்த வெளிக்கு, திறந்த அனைத்து பாடசாலைக்கும் விரிவுபடுத்துகின்ற ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட இந்த திட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம்.
சரியா?
அந்த வகையில் வந்து நீங்கள் முன்னெடுக்கும் முயற்சி மிக முக்கியமான முயற்சி, பாராட்டக்கூடியதும் வாழ்த்தக்கூடியதும் ஒன்று. தொடருங்கள், நிச்சயமாக தமிழ் சமூகம் இதற்கு முழு ஆதரவு நல்கும். வாழ்த்துக்கள், வணக்கம்.
மிக்க நன்றி.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறிய தாருங்கள்.